சோமம் ஒரு மூன்றாகும். உணரில் அதிதேவதையும் உயர் ஈசனாமே. அதே மாதிரிதான் இதுல நிவர்த்திகளை பிரதிட்டாகலையில அடங்கியுள்ள ஐந்து அசுவாக்களையும் அவற்றின் எண்ணிக்கையோடு குறிப்பிட்டார் போன பாடல்ல. இந்த பாடல்ல வந்து வித்தைகளை சாந்திகளை என்ற இரண்டு கலைகளில் குறிப்பிடுகின்றார். மந்திரம் இரண்டு, மந்திரம் இரண்டும், பதம் நாலைந்து, நாலைந்து இருபது ஆச்சு. இப்ப பதம் இருபதும், விரவும் எழுத்து ஏழு, பொருந்திய எழுத்து ஏழும், புறம் இருபத்தேழு, புவனம் இருபத்தேழும், தத்துவம் ஓரேழும், வித்யாதத்துவம் ஏழும். ஏழு தத்துவங்கள் சொன்னது ஏழு வித்யாதத்துவங்கள் ஆகிய இவைகள் ஒன்றின் ஒன்றாக வித்தையின் தங்கும், வித்யாகலையின் கண்ணே அடங்கும். ஒன்றின் ஒன்றாக இங்க அடைப்புக்குறிக்குள்ள சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க உரையில. ஏன்னா ஒன்றின் ஒன்று வியாத்தின்னு அழிவிலா கிரீனாநாதல் பாடல சொன்ன மந்திரம் பதம் வண்ணம் ஒன்றில் ஒன்று அடங்கி அடங்கிதான் இறுதியில கடையில் அடங்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க அடைப்புக்குறியில சேர்த்து கொடுக்கின்றார்கள். அதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, ஆக வித்யாகலை கண்ணே அடங்கும். ஆக நம்ம தத்துவங்கள் முக்கியமானவை. அவற்றை பார்த்தோம்னா வித்யாதத்துவங்கள் ஏழும் சாந்திகளையிலே, அதாவது வித்யாகலையிலே, வித்யாதத்துவங்கள் ஏழும் வித்யாகலையிலே அடக்கும். தத்துவங்களும் வித்யாதத்துவங்கள் அவை அடங்குகின்ற கலையும் வித்யாகலை பொருத்தமாக இருக்கின்றது. இந்த வித்யாகலைக்கு அதிதெய்வம் யாரு? தாவில் உருத்திரன் அதிதெய்வம் ஆகும். அதற்கு முடிவில்லாத உருத்திரன் அதிதேவதையா. சரி, இனி சாந்திகளையிலே அடங்கியுள்ள அத்துவாக்களை சொல்கின்றார். மந்திரம் இரண்டு, மந்திரம் இரண்டும், பதங்கள் பதினொன்று, பதம் பதினொன்றும், வண்ணம் ஒரு மூன்று, எழுத்து மூன்றும், ஆகும் புறம் பதினெட்டு, ஆகிய புவனம் பதினெட்டும், ஆகியன்னா தோன்றியுள்ளேன் வச்சுக்கலாம், தோன்றியுள்ள புவனம் பதினெட்டும், உத்தமமாம் தத்துவம் ஒரு மூன்றும் ஆகும். உத்தமமாகிய தத்துவம் மூன்றும் ஆகிய இவைகள் ஒன்றின் ஒன்றாக சாந்தி தன்னின் வைத்தன, சாந்திகளைக்க நடக்கம். ஆக மூன்று தத்துவங்கள் சாந்திகளிலே அடக்கம்னா ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு முடிஞ்சு போச்சு இல்லையா? பிருதவி வந்து நிவர்த்தியிலையும் ஏனைய இருபத்தி மூன்று பிரதிட்டாகலையும் அடங்கியாச்சு. வித்யாதத்துவங்கள் ஏழும் அப்படியே வித்யாகலையில் அடங்கியாச்சு. இப்ப மூன்று தத்துவங்கள் சாந்திகளில் அடக்கம்னா சுத்த தத்துவங்கள் ஐந்தில், இறுதியில் உள்ள மூன்று தான். ஏன்னா ஒடுக்கமுறை இது, ஒன்றில் ஒன்று ஒடுக்கி சொல்கின்றார். அப்ப கீழே இருந்துதானே நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதனால சுத்த தத்துவங்கள்ல இறுதி மூன்று, சுத்தவித்தை, மகேஸ்வரம், சதாசிவம், இந்த மூன்று சுத்த தத்துவங்களும் சாந்திகளில் அடக்கம். உணரில் உயர் ஈசன் அதிதேவதையும் ஆமே, உணரும்படி அதற்கு மகேஸ்வரன் அதிதேவதையாம் என்க. ஆக இந்த சாந்திகளுக்கு அதிதேவதை மகேஸ்வரன், அதாவது ஈசன். இனி சாந்தியாதீதகளை அதில் அடங்கியுள்ள ஐந்து அத்துவாக்களையும் எண்ணிக்கையோடு குறிப்பிடுகின்றார். அது அடுத்த பாடல், அதை பார்க்கலாம். சாந்தியாதீதகளை தன்னின் மந்திரங்கள் தாம் மூன்று, பதம் ஒன்று, அக்கரங்கள் பதினாறு, வாய்ந்தபுரம் மூவைந்து, தத்துவங்கள் இரண்டு, மரபும் அதிதேவதையும் மண்ணு சதாசிவரா. நமக்கு இதை பார்க்கும்போதே பொருள் விளங்குது. ஏற்கனவே பயிற்சிக்காக சாந்திகளை வரைக்கும் நம்ம பதவுரை பார்த்திருக்கிறோம். இப்பவும் பார்த்தா நமக்கு எளிதா விளங்கும். அதனால தத்துவங்களை மட்டும் சொல்றேன். இதுல வந்து இரண்டு தத்துவங்கள் அடங்குகின்றன சாந்தியாதீத கலையில. அப்போ சிவதத்துவத்தில் எஞ்சியுள்ள இரண்டு, அதாவது விந்து நாதம் அல்லது சக்தி சிவம்னு கூறலாம். இந்த ரெண்டு தத்துவங்களும் சாந்தியாதீத கலையில அடங்கும். இதுக்கு அதிதேவதை யாரு? மரபும் அதிதேவதையும் மண்ணு சதாசிவரா. சதாசிவ மூர்த்தி தான் சாந்தியாதீதர்களுக்கு அதிதெய்வம். ஆகவே நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியரீதை என்ற ஐந்து கலைகளுக்கும் முறையே அயன், மால், உருத்திரன், மகேசன், சதாசிவன் என்பவர்கள் அதிதெய்வம். பஞ்சபூதங்களுக்கும் அதிதெய்வம் இவர்களைத்தான் குறிப்பிட்டார்கள். அப்பொழுது பஞ்ச கலைகளுக்கும் இப்படித்தான் இவர்கள் அதிதெய்வமாக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டதாக நமக்கு நினைவுக்கு வரலாம் இல்லையா? சரி, ஆக இதுவரைக்கும் சொன்னதை வச்சு இப்ப நமக்கு ஒவ்வொன்றின் தொகையும் நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. நிவர்த்திகளில எத்தனை மந்திரங்கள் அடங்கும், பிரதிட்டாகளில எத்தனை மந்திரங்கள் அடங்கும், இப்படி ஒவ்வொரு கலையிலையும் எத்தனை எத்தனை மந்திரங்கள் சொன்னாங்க. அந்த மந்திரங்களின் எண்ணிக்கை பூரா கூட்டுனா நமக்கு மந்திரங்கள் பதினொன்று என்று தொகை கிடைக்கும். அது மாதிரி நிவர்த்திகளில எத்தனை பதங்கள் அடங்கும், பிரதிட்டாகளில எத்தனை பதங்கள் அடங்கும், இப்படியே சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப எல்லா பதங்களையும் கூட்டுனா எண்பத்தோரு அப்படின்னு எண்ணிக்கை கிடைக்கும். பதங்களின் எண்ணிக்கை எண்பத்தொன்று கிடைக்கும். அது மாதிரி வண்ணங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தொன்று கிடைக்கும். புவனங்களின் எண்ணிக்கை 224, தத்துவங்களின் எண்ணிக்கை 36 கிடைக்கும். ஐந்து கலைகள் அவை அடக்கம். ஆகவே கலைகள் ஐந்து, அந்த எண்ணிக்கையை சொல்றார். ஐந்த முறை மந்திரங்கள் 11, பதங்கள் 81, அக்கரங்கள் 51 ஆகும். ஆய்ந்தபுரம் 200 கோடி 24 அரிதரு தத்துவம் 36, கலை 5 என்று ஒவ்வொரு அத்துவாக்கும் மொத்த தொகை சொல்லிவிட்டார். இப்போ பொழிப்புரை, இந்த மூன்று பாடலுக்கும் சேர்த்து பார்க்கிற பொழிப்புரை இது. மந்திரங்கள் முதலைந்தும் கலையைந்தின் வியாத்தின்னு பார்த்தோமே, அந்த பாடல்ல பதவுரையிலே ஆசிரியர் இந்த பொழிப்புரை எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு பார்த்ததுதான் பொழிப்புரை. அத்துவாக்கள் ஒன்றின் ஒன்று வியாத்தியாய் முறையானே பஞ்சகலைகளுள் அடங்குமாறு யாஞ்சனம் எனின் அசுத்தம் மிச்சிரம் சுத்தம் என்னும் மூவகை அத்துவாக்களும் ஐவகைப்பட்டு பஞ்சகலைகளுள் அடங்குமாறு சங்கார முறையின் வைத்து எண்ணி இவ்வாறு கண்டுகொள்க. சங்கார முறைனா அப்படி கீழே இருந்து பிரதிவி தத்துவத்தில் பார்த்தோம்னா பிரதிவி தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சோம். நில தத்துவம் அது நிவர்த்திகளையில் அடங்குது. இந்த 36 தத்துவங்கள் எப்படி ஐவகைப்பட்டன தத்துவங்களை வச்சு பார்ப்போமே. தத்துவங்கள் நமக்கு பயிற்சி உண்டு, 2 தத்துவத்தில் விரிவா பார்த்திருக்கிறோம். பிரதிவி தத்துவம் அது ஒரு தனி வகையா வச்சிருக்கோம். ஏனைய 23 அது ஒரு தனி குழு. அடுத்த குழு வந்து வித்யா தத்துவங்கள். அடுத்த குழு சுத்த தத்துவங்கள்ல இறுதி 3. அடுத்த குழு சுத்த தத்துவங்கள்ல முதல் 2. ஆக நிலம் அது மட்டும் தனியா உனக்கு. ஏனைய 23 அடுத்தது 2 அப்புறம் வித்யா தத்துவங்கள் 7 இது 3 குழு. சுத்த தத்துவங்கள்ல இறுதி 3 குழு. சுத்த தத்துவங்கள்ல முதல் 2 5 குழு. இப்படி 5 வகையா இருக்கு. இந்த 5 வகையும் 5 கலைகள்ல அடங்குது. கீழே இருந்து நிலம் மட்டும் நிவர்த்தி கலையில, அது தனியா இருக்கு, அது மட்டும் நிவர்த்தி கலையில. ஏனைய 23 பிரதிட்டா கலையில. வித்யா தத்துவங்கள் 7 வித்யா கலையில. அப்புறம் சுத்த தத்துவங்கள இறுதி 2 சாந்தி கலையில. இறுதி மூன்றும் சாந்தி கலையில. முதல் 2 சாந்தீத கலையில. இப்படி ஐவகைப்பட்டு இதே மாதிரிதான் மந்திரங்களும் 5 பிரிவா பிரிஞ்சு 5 கலைகள் அடங்குது. அது மாதிரிதான் பதங்கள் வண்ணங்கள் கோணங்கள் எல்லாம். ஆகவே மந்திரம் சொன்னார் மூவகை அத்துவாக்களும் சுத்தம் அசுத்தம் மிச்சிரம் மூவகை அத்துவாக்களும் ஐவகைப்பட்டு பஞ்ச கலைகளுள் அடங்குமாறு சங்கார முறையும் வைத்து எண்ணி இவ்வாறு கண்டுகொள்க என்பதா என்று இவ்வளவுதான் சுருக்கமா அந்த 3 பாட்டுக்கும் சேர்த்து இவ்வளவுதான் பொழிப்புரை. பதவுரை விரிவா பார்த்தோம். மந்திரம் முதலியவற்றிற்கும் கலையில் வியாப்தி கூறியது பரம்பரையின் வியாப்பியமாதல் பற்றியாதலா என்ன? இந்த 3 பாடல்ல முதல் பாடல்ல மந்திரங்கள் முதலைந்தும் கலையைந்தின் வியாப்தினாரு. அது பரம்பரையாக அப்படி அடங்கும்னு சொல்றது இல்லையா? மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் 5 போய் ஒரு சேர போய் கலையில அடங்கல. மந்திரம் பதத்திலையும் பதம் வண்ணத்திலையும் இப்படி ஒன்றில் ஒன்று அடங்கி இறுதியில தான் கலையில் எல்லாம் அடங்கி கிடக்கின்றன. ஒவ்வொன்றும் தனித்தனியா போய் கலையில அடங்கல. ஆனா அப்படி அந்த மாதிரி இந்த பாடல தெரியுது இல்லையா? மந்திரங்கள் முதலைந்தும் கலையைந்தின் வியாப்தி அப்படின்னு தெரியுது. இந்த பாடல்ல இந்த வகுத்து சொன்ன பாடல்ல முதல் பாட்டு தொடக்கமே அதுதான். மந்திரங்கள் முதலைந்தும் கலையைந்தின் வியாப்தின்னு. அப்ப மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் ஆகிய 5 அத்துவாக்களும் 5 கலைகளில் அடங்கியிருக்கும். 5 தனித்தனியா போய் கலையில அடங்கும் அப்படிங்கிற மாதிரி பொருள்படுது. ஆனா அப்படி அல்ல. மந்திரம் பதத்துலதான் அடங்குது, பதம் வண்ணத்துலதான் அடங்குது. எப்படியோ கடைசியில எல்லாம் போய் பரம்பரையா பார்த்தா கலையில தான் அடங்குது. அந்த கருத்துல சொன்னது. ஆகவே அழிவிழா கிரியானாதல் பாடல சொன்னது ஒன்றினொன்று வியாத்தி என்பதனோடு முரண்படுமாறு இல்லை என்று கூறினார். முதலே அடியன் குறிப்பிட்டேன், இங்க சொன்னதை அங்க குறிப்பிட்டேன். ஆகவே அதை பார்க்கலாம். சுவாமிகள் திருவாக்கில வைத்து பார்க்கலாம். மந்திரம் முதலியவற்றிற்கும் கலையில் வியாப்தி கூறியது பரம்பரையின் வியாப்பியமாதல் பற்றி ஆதலான். வியாப்தின்னு சொல்வது வியாப்பியம், அதாவது அடங்கி இருக்கும் என்ற கருத்தில் தான். அதனால மந்திரம் முதலியவற்றிற்கும் கலையில் வியாப்தி கூறியது பரம்பரையின் வியாப்பியமாதல் பற்றி ஆதலான். பரம்பரையின் வியாப்பியமாதல் பற்றி ஆதலான் மேல் ஒன்றினொன்று வியாப்தி என்பதனோடு முரணாமை அறிக என்று அந்த முரணாமை காட்டுகின்ற. இந்த பாடல்ல சாந்தியாதீதகளை அப்படின்னு வந்திருக்கு இந்த பாடல். இப்ப கடைசியா பார்த்த பாடல் சாந்தியாதீதகலை தன்னின் மந்திரங்கள் தாமு ஒன்று வருது இல்லையா? சாந்தி அதீத கலைன்னு சொல்லணும். சாந்தி அதீத கலை, சாந்தி கலைக்கும் அதீதமாக உள்ள கலை. அதீதம்னா அதுக்கும் அப்பாற்பட்டு கடந்து விளங்குது. சாந்திகளையும் கடந்து விளங்கும் கலை, அதனால சாந்தி அதீத கலைன்னு வரும். அது சாந்தி அதீத கலைன்னு சொல்லாம சாந்தியாதீத கலை அப்படின்னு அந்த நெடிலா சொல்லியிருக்கு. குறியில வந்து நெடிலா நீட்டி இருக்கு. ஏன்னா ஓசைக்காக சொன்னதுதான். இப்ப ஓசைக்காக குறியலை நெடிலாக நீட்டிக் கொள்ளலாம், நெடிலை குறிலாக குறுக்கியும் கொள்ளலாம். இது வந்து நன்னூல்ல வந்து நீட்டல் விகாரம் குறுக்கல் விகாரம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா தொல்காப்பியர் எப்படி சொல்லுவார்னா நீட்டும் வழி நீட்டல் குறுக்கும் வழி குறுக்கல்னு சொல்லுவார். இது இப்படிலாம் பண்ணுவதற்கு கவிஞனுக்கு வந்து உரிமை உண்டு. அவன் கருத்தை சிறந்த ஓசையோடு நிலைநாட்டுவதற்கு உரியவன். அந்த உரிமை பற்றி இப்படியெல்லாம் குறிலை நெடிலாக நீட்டிக் கொள்வதற்கும் நெடிலை குறிலாக குறுக்கிக் கொள்வதற்கும் அதே மாதிரி சில எழுத்துக்களை தொகும்படியாக எழுத்துக்களை வந்து அவன் வந்து தொகும்படியாக செய்வதற்கும் விரித்துக் கொள்வதற்கும் எல்லாத்துக்கும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கின்றதுன்னு சொல்கிறார் சொல்வார். நாட்டல் வழிய என்பனார் புலவர் அப்படிங்கிறார். ஆக ஏற்கனவே வந்து நம்ம 2 சூத்திரத்துல 4 அதிகரணத்துல ஒரு பாடல் நம்ம நினைவுக்கு வரும். மலமாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மன்னி அப்படின்னு தொடங்குகின்ற பாடல் 5 மலங்களையும் சொல்லிட்டு இந்த 5 மலங்களாலும் பிறவியில சுழன்று வரும், காற்றாடி மாதிரியும் கொல்லிவட்ட மாதிரியும் சுழன்று வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுழன்று வருதலுக்கு அலமறுதல் சொல் இருக்கு. அது வந்து அலமரும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அலமாறும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அலமரும் அலமாறும் என்றது நீட்டும் வழி நீட்டல் அப்படின்னு அங்கேயும் குறிப்புரை சொல்லியிருப்பார் நம்ம சுவாமிகள். அது மாதிரி அங்க அலமரும் என்பதை அலமாறும்னு நீட்டும் வழி நீட்டல் படி நீட்டின மாதிரி இங்கேயும் சாந்தியாதீதகளை என்பதை சாந்தியாதீதகளை நீட்டும் வழி நீட்டல் அதான் சொல்றாங்க சுவாமிகள். சாந்தியாதீதகளை நீட்டும் வழி நீட்டல். சரி, இவை மூன்று செய்யுளானும் அதாவது இன்னென்ன கலைகள்ல இத்தரத்தின் அதுவாக்கள் அடக்கம் அப்படின்னு சொன்ன இந்த மூன்று செய்யுளானும் தீக்கை செய்தற்கண் அத்துவாக்கள் ஒன்றின் ஒன்று வியாத்தியாதல். மீண்டும் சொல்கிறேன், வியாத்தி என்பது இங்க வியாப்பியம் அடங்குதல் பொருள். தீக்கை செய்தற்கண் அத்துவாக்கள் ஒன்றின் ஒன்று வியாத்தியாதல் அறிந்து அடக்குமாறு வகுத்து கூறப்பட்டது. அது அழிவிராத்திரியினாதல் பாடல்ல தொகுத்து கூறப்பட்டது. அத்துவாக்கள் ஒன்றின் ஒன்று அடங்கும் அப்படின்னு தொகுத்து கூறப்பட்டது. இங்க என்னென்ன அத்துவாக்கள் என்னென்ன கலைகள்ல எப்படி அடங்கியிருக்கின்றன வகுத்து கூறப்பட்டது. ஆகவே வகுத்து கூறப்பட்டது அற்றேல் இதுல ஒரு வினா எழுகின்றது. அந்த வினாவுக்கு விடையாகத்தான் வருகின்ற செயல் இருக்கின்றது. ஆகவே இப்படிலாம் உரையாசிரியர் ஆங்காங்கு வினாக்களை எழுப்பி நம்மை அடுத்த செயலுக்கு அழைத்துச் செல்லவில்லை என்றால் இந்த செயலுக்கு இதுவரை பார்த்த செயல்களுக்கும் வருகின்ற செயலுக்கும் உள்ள தொடர்பு நம்மால் அறியப்பட முடியாமல் அப்போ அந்த பாடம் வந்து நம்ம ஆர்வம் இல்லாமல் நமக்கு போயிடும். ஏன்னா அந்த தொடர்பு தெரிஞ்சாதான் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கும். இதெல்லாம் உரையாசிரியருடைய அவருடைய அந்த உரை திறத்தினால் தான் நமக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வருகின்றன. எப்படி அந்த வினாவை எழுப்பி நம்மளை அடுத்த செயலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அற்றையல் இறைவன் இஞ்ஞனம் குருமூர்த்தியை அதிட்டித்து நின்று செய்யும் தீக்கையில் ஏனை மலச்சுத்திகளை ஒழித்து அத்துவ சுத்தியே மிகுத்து கூறியது என்னை என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி சிவபெருமான் குருமூர்த்தியை அதிட்டித்து நின்று உத்தமத்தில் உத்தமர் முதலிய மூன்று வகை மாணாக்கர்களுக்கும் ஞானவதிப்படியோ கிரியாவதிப்படியோ தீக்கை அருள்கின்றார். அப்போ மலத்தை கெடுத்து எங்கும் சிவம் நிறைந்திருப்பதை உணரத்தக்க ஞானத்தை புதுப்பிக்கின்றார். சரி, அப்போ அப்படி செய்யும் பொழுது அந்த மூலமலமாகிய ஆணவ மலத்தை கெடுப்பதை அதே அவ்வளவாக விளக்கி சொல்லவில்லை. ரொம்ப விளக்கி சொல்வது என்னன்னா, அந்த அத்துவாக்களை வந்து அத்துவ சுத்தி செய்வதுதான். அத்துவ சுத்தி அத்துவ சோதனை என்ற சொற்களை தான் நம்ம பார்த்து வருகின்றோம். இதற்கு நல்ல விளக்கம் வருகின்ற பாடல தான் வழங்கப்பட இருக்கின்றது. அத்துவாசுத்தின் இதையே முக்கியமா சொல்றாங்களே தீக்கையில, ஏனைய மரங்களில் இருந்து இந்த ஆன்மாவை விடுவிப்பதை கூட அவ்வளவு விளக்கமாக சொல்லாமல் இந்த அத்துவாக்களில் இருந்து ஆன்மாவை விடுவிப்பதே விளக்கமாக சொல்கின்றார்களே, அது ஏன்னு ஒரு கேள்வி. இப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு சிந்தனை வரும் தசகாரியங்களை பற்றி. இப்ப நமக்கு நிச்சயமா நம்ம சிந்தனை போகும். போகாட்டாலும் தசகாரியம் நினைச்சிட்டா அந்த சிந்தனை நமக்கு கண்டிப்பா வந்துடும். என்ன அதுல பாருங்க, இந்த தத்துவங்கள்ல வச்சே சொல்றாங்க ஆணவ மலத்திலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதாக தசகாரியங்கள குறிப்பிட மாட்டார்கள். தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் சொல்லிட்டு தத்துவ சுத்தி தத்துவங்கள்ல இருந்து விடுவிச்சாச்சு. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும், விளக்கிலிருந்து விளக்கு தேவையில்லைங்கிற நிலைக்கு அவன் வந்துட்டான்னா இருளில் இருந்து அவன் மீண்டு விட்டான் என்பதுதான் அர்த்தம். அத மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குருவை நிலைக்களமாக கொண்டு சிவபெருமான் தீக்கை அருளும் பொழுது அந்த தீக்கை பெறுகின்ற சீடனுடைய சீடனுக்கு அத்துவ சுத்தி செய்கின்றார் என்பதையே ரொம்ப விளக்கமா சொல்றாங்களே, அதையே ரொம்ப முக்கியமா சொல்றாங்களே, அது ஏன் ஆணவ மலத்தை சுத்தி செய்வது அப்புறம் வந்து கண்ணமல சுத்தி செய்வது இவற்றை சொல்லாம இந்த மாயேயமாகிய அத்துவ சுத்தியையே வந்து சொல்றாங்களே. அத்துவாக்கள் என்னது மாயையின் காரியங்கள், மாயையன்னா அவை. இந்த அத்துவாக்கள் இருந்து விடுவிப்பதையே முக்கியமா சொல்றாங்களே அத்துவ சுத்திய, அதற்கு காரணம் என்ன, அதை சொல்வதற்கு எழுந்தது வருந்திவிடு என்பது என்று சொன்னார். இப்ப வருகின்ற அந்த பாடலை இப்ப பார்க்கலாம். மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து மலமுதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முச்சை கண்மத்துகள் அறுத்து அங்கு அத்துவா துடக்கலவே சோதித்து ஏன்ற உடல் கண்மம் அனுபவத்தினால் அறுத்து இங்கு இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன். இந்த பாடல் என்ன சொல்கின்றார் சொன்னால், அத்துவ சுத்தி மட்டுமல்ல மாணாக்கனை பற்றியுள்ள ஆணவ மலத்தையும் சிவபெருமான் குருவின் மூலமாக அந்த ஆணவ மலத்தையும் கொடுக்கின்றார். அதன் பிறகு வாதனை பற்றி பயிற்சி பற்றி ஆகாமிய வினை தோன்றுமையானால் மேல்வினை தோன்றுமையானால் அதையும் வந்து உடனடியாக ஒளி தருகின்றார். அப்புறம் வந்து எடுத்துள்ள உடம்பிற்கு வரக்கூடிய பிராரத்தனையும் உடல் ஊடாக கழிந்து விடும்படி செய்கின்றார். இதை எல்லாத்தையும் செய்கின்றார். ஆனாலும் இந்த இடத்துல அத்வசுத்தியவே முதன்மையா சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் என்பதற்கு காரணத்தையும் குறிப்பாக சொல்கின்றார். ஞானாசிரியன் அத்வசுத்தி மட்டும் செய்யவில்லை, பிராரத்த கன்மத்தையும் கன்மமலத்தையும் கெடுக்கின்றார். மாயையாகிய மாயாமலமாகிய அந்த அத்வத்தை அத்வாவை நீக்குவதை மட்டும் அவர் செய்யவில்லை, கன்மமல நீக்கமும் அருள்கின்றார். அந்த உயிருக்கு ஆணவமல நீக்கத்தையும் அருள்கின்றார் இல்லையா. ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து உற்பவன் துடைப்பன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து உற்பவன் துடைப்பன் அப்படின்னு அந்த அழிவிலா கிரியை நான் அதில் பாடல பார்த்தோம். அப்ப வந்து மூலமலத்தையும் அவர் கெடுக்கின்றார், மூவகை கன்மங்களையும் கெடுக்கின்றார். அதுல வந்து பிராரத்தத்தை உடல் ஊழாக கழிந்து போகும்படி செய்கின்றார். ஆகாமியம் தோன்றினால் அதை வந்து ஞானசக்தியால் அதை ஒடுக்குகின்றார். ஆனாலும் அந்த கன்மமல ஒடுக்க கன்மமலத்தை ஒடுக்குதல் ஆணவமலத்தை ஒடுக்குதல் இவற்றையெல்லாம் விட முக்கியமாக இந்த அத்துவாக்களிலிருந்து இந்த அத்துவ பந்தத்தை அகற்றுதல் இதையே முக்கியமா சொல்றாங்களே, அது ஏங்கிற காரணத்தை சொல்லியிருக்கின்றார். இப்ப நாம முதல்ல பதவுரையை படிப்போம், அந்த காரணத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதுல பதவுரை மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கற்கு அப்படின்னு பாடல இருக்கு. அணுக்கள் முதல்ல வச்சுக்கிடுவோம், அதை அணுக்கள்னா ஆன்மாக்கள். அணுக்கள் மூன்று திறத்து செய்யும் கண்மங்கற்கு, ஆன்மாக்கள் மூன்று வகையாக மூன்று வழியிலே கண்மங்கள் செய்கின்றன. எப்படின்னா மனம் வாக்கு காயம், மனம் வாக்கு காயம் என்று மூன்று வழிகளிலே செய்கின்றன. அதுதான் மூன்று திறத்தினர். ஆன்மாக்கள் மனம் வாக்கு காயம் என்னும் முத்திரத்தால் ஈட்டப்படும் கண்மங்கள் எவைக்கும் முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து வரி நீண்ட வரியா வச்சுக்கிட்டு நம்ம பதவியை பார்த்தோம்னா நமக்கு சிரமம். அது ரெண்டா பிரிச்சு கொடுவோம். முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் முன்னிலைனா என்ன, மனவாக்கு காயங்களால் ஆன்மாக்கள் செய்கின்ற வினைகளுக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருப்பவை இந்த அத்துவாக்கள் தான் இல்லையா. இந்த ஆறு அத்துவாக்கள் தான், அதனால இந்த பற்றுக்கோடை தான் முன்னிலைன்னு சொன்ன. பற்று கொடுத்து நிற்கும் முன்னிலையாகிய ஆறு அத்துவாவினும் என்ன மூவிரண்டுனா ஆறு இல்லையா, முன்னிலையா மூவிரண்டாம் அத்துவாவின் பற்றுக்கூடத்தில் இருக்கும் முன்னிலையாகிய ஆறு அத்துவாவினும் அப்புறம் அது ஆன்ற முறை அவை அறுத்தி. ஆன்ற முறைனா அந்த வினை பக்குவப்பட்ட முறைப்படி, அதாவது ஒரு வினையை முன்னமே செஞ்சிருக்கலாம், ஆனா அந்த வினைக்குரிய பலனை நுகர்வதற்கு ஏற்ற ஒரு காலச்சூழல் இப்போது இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு வினையை பின்னால செஞ்சிருக்கலாம், அந்த ஆன்மா ஆழத்தால பிஞ்சு செஞ்சிருக்கலாம், ஆனா அந்த வினைப்பலனை அனுபவிப்பதற்கு ஏற்ற காலச்சூழல் இப்போது இருக்கலாம். இப்ப இருக்கிற காலச்சூழலுக்கு அது எந்த வினைப்பலனை அனுபவிக்கணுமோ அந்த வினைப்பலனை ஊட்டுகின்றார். ஆகையினாலே அந்த செய்த கால முறைப்படி இல்லாம அந்த பக்குவமாகின்ற முறைப்படி, அதான் ஆன்ற முறைன்னு சொன்னது. பக்குவமாகின்ற முறைப்படி அதான் ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து பற்றுக் கொடுத்து நிற்கும் முன்னிலையாகிய ஆறு அத்துவாவினும் ஈட்டிய முறையானன்றி அந்த ஈட்டிய கால கிரமத்தின்படி இல்லாமல் பக்குவமான முறையால் அக்கன்மங்களை அறுத்தி என்றால் அருந்தும்படி செய்து, அதாவது அனுபவிக்கும்படி செய்து, அதான் நுகர்வித்து நான் அனுபவிக்கும்படி செய்துன்னு அர்த்தம். அவை அறுத்தி பக்குவமாகின்ற முறைப்படி அந்த வினைப்பலன்களை அனுபவிக்கும்படி செய்து அறுத்து அதன் மூலம் வினை அனுபவம் மூலம் அந்த வினை கழியுது, நுகர்வித்து ஒழித்து மலம் முதிர்வித்து. அடுத்த சொன்னார் மலம் முதிர்வித்து ஆணவ மலத்தை முதிர்வித்து. ஆன்மாக்கள் எல்லாம் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றாலும் வினைகளை ஈட்டுகின்றன. அப்படி ஈட்டப்பட்ட வினைகள் எல்லாம் அத்துவாக்களை பற்றுக்கோடாக கொண்டு கிடக்கின்றன. அதுல தத்துவ அத்துவாவில புத்தி தத்துவம்னு இருக்கு, அந்த புத்தி தத்துவம் தான் வினைகளுக்கெல்லாம் பற்றுக்கோடாக கிடக்கின்றது. ஆகையினாலே அப்படி அந்த அத்துவாக்களில் கிடக்கின்றன அந்த வினைகள். அந்த வினைகள்ல வந்து ஈட்டிய முறையால் ஈட்டிய கால முறையால் அல்லாமல் பக்குவப்படுவதற்கு தக்க முறையாலே அந்த அத்துவாக்கில் கிடக்கின்ற கன்மங்களுக்கு ஏற்ற பலன்களை அந்த ஆன்மா அனுபவிக்கும்படி செய்து எந்த ஆன்மா அந்த கன்மங்களை செய்ததோ அந்த ஆன்மா அந்த கன்ம பலன்களை பக்குவமாகிறதுக்கு தக்க வகையிலே அனுபவிக்க செய்து அப்படி அனுபவிக்க செய்வதன் மூலம் அந்த வினைகளை எல்லாம் கட்டறுத்து. ஒரு வினைக்கு பலனை அனுபவிச்சிட்டோம்னா அந்த வினை அவ்வளவுதான், அதோட தொலைஞ்சுது. ஆனா மேற்கொண்டு விருப்பவருக்கு கொள்ளாமல் இருக்கணும், விருப்பவருக்கு கொண்டோம்னா அது மேல்வினையாயிரும். இங்க மேல்வினையாகதா சொல்லல, ஏன்னா அடுத்தால என்ன வருது, மலம் முதிர்வித்துன்னு வருது. மலம் முதிர்வித்துன்னா மலச்சக்தியை வந்து கெடுத்துன்னு அர்த்தம். மலச்சக்தி கெடுவதற்குரிய முழுமையாக கெடுவதற்குரிய ஒரு நிலையை அந்த மலச்சக்தி அடைந்து விட்டது. அதாவது சிவபெருமான் குருவா வந்து அருள் செய்தார்னா மலச்சக்தி முழுமையா கட்டுறோம், அப்படிப்பட்ட நிலைக்கு அந்த ஆணவ மலம் வந்துடணும். அதுதான் மலபரிபாகம். இப்போ எனக்கு வந்து சிவபெருமான் அருள் செய்ய குருவாக வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? அவர் வந்து உணர்த்தினார் என்னுடைய மலச்சக்தி, அதை நான் உணர்ந்து என்னுடைய மலச்சக்தியை வந்து முழுமையாக கெடுத்துக் கொள்ளத்தக்க வகையிலே நான் ஒழுக மாட்டேன். ஏன்னா மலை மறைப்பு மிகுதியாக உள்ளது. அப்ப யாருக்கு அவர் குருவா வருவார்? யாருக்கு குருவா வந்து உணர்த்தினார் அந்த மலச்சக்தி முழுமையாக கெட்டு விடுமோ அவருக்கு தான் வருவார். அப்போ ஏதோ கொஞ்சம் அந்த மலச்சக்தி இருக்கணும், பேரளவில் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைக்கு அது வந்துடணும். யாருக்கு இருக்குன்னா, தனக்கு வருகின்ற கர்ம பலன்களை எல்லாம் விருப்பு வெறுப்பின்றி அனுபவிப்பவனுக்கு. அவன் யாரு? இருவினை ஒப்பு வந்தவன். ஆகவே இங்க இருவினை ஒப்பு வந்த அம்மாவுக்கு சொல்றாரு, அதை நம்ம விளங்கிக்கிடணும் பாத்தீங்களா. அதான் அந்த ஆறு அத்துவாக்களிலும் கிடைக்கின்ற கர்மங்களை பக்குவமாவதற்கு தக்க முறையிலே அந்த கர்மங்களை வந்து அனுபவிக்கும்படி, இந்த ஆன்மாவுக்கு அனுபவிக்கும்படி செய்து, அதன் மூலம் என்ன செய்யறாரா, அந்த கர்மங்களை கழியும்படி செய்து ஆணவ மலத்தை முதிரும்படி செய்கிறார். முதிர்தல்னா நம்ம முத்துறது சக்தி அதிகமாயிட்டுன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த ஆணவ மலம் கெடுகின்ற ஒரு நிலைக்கு அந்த ஆணவலத்தை கொண்டு வருகின்றார். அப்ப மேல்வினை ஏறலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. வினைப்படங்களை நுகர்ந்தால் மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகின்னு சொன்ன மாதிரி மேல்வினை ஏறதா சொல்லலையா, இருவினை ஒப்பு வந்தவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. ஆகவே மலம் முதிர்வித்து, ஆணவ மலத்தை முதிர்வித்து. முதிர்வித்துனா என்னன்னு விசேட உரையில அருமையா சொல்ல போறாரு பாருங்க. நான் ஒரு கருத்து விளங்கிடுறதுக்காக சொல்றேன். அந்த ஆணவ மலத்தின் சக்தி கிடக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு வந்தாச்சு. அப்போ ஆன்மாவுக்கு பக்குவம் அதான், அரும்பருவம் அடைதலுமே இந்த ஆன்மா வந்து பக்குவத்தை அடைகின்றது. அவ்வுயிர்களுக்கு அரிய பருவம் வந்துடி. அரிய பருவம்னால ஏன்னா அந்த பக்குவம் வருவது அத்தனை எளிதன்று. அதனால அரிய பருவம் வந்துடி, எத்தனை பிறவிகளுக்கு அப்புறம் வருது, அதனால அரிய பருவம். பருவம் என்பது பக்குவம். பருவம் என்பதற்கும் அது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு பின்னால. அவ்வுயிர்களுக்கு அரிய பருவம் வந்துடி, வந்த போது ஆசானாகி தோன்றி, ஆசானாகி தோன்றின்னு சேர்த்துக்கணும். அதாவது குருவடிவாய் எழுந்தருளி அத்துவா துடக்கரவே சோதித்து அங்கு நுகராத வகை முன்சை கண்ம துகளறுத்து. இந்த வாக்கியமும் நீண்ட வாக்கியமா இருக்கு, இதை பாதியா பிரிச்சுக்கிட்டு பொருள் பார்ப்போம். அத்துவா துடக்கரவே சோதித்து, இத பாடல்ல பாருங்க எப்படி இருக்கு. நுகராத வகை முற்சை கண்ம துகளறுத்து அங்கு அத்துவா துடக்கரவே சோதித்துன்னு இருக்கு. இங்க பதவுரையில அதை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அத்துவா துடக்கரவே சோதித்து நுகராத வகை முற்சை கண்ம துகளறுத்துன்னு இருக்கு. இப்போ இந்த இந்த தொடர் தான் ரொம்ப முக்கியமானது. இதுலதான் அத்துவ சோதனை அல்லது அத்துவ சுத்தின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் விளக்கப்படுகின்றது. ஆகவே இதை நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அத்துவா துடக்கரவே சோதித்து முதல்ல வச்சுக்கிடுவோம். அங்கு நுகராத வகை முற்சை கண்ண துகள் அறுத்துங்கிற ரெண்டாவது வச்சுக்கிடுவோம் பாட்டுல முன்னா வச்சுக்கிடுவோம். என்ன அப்படின்னா, அத்துவா துடக்கரவே சோதித்து. அத்துவா என்பது மாயேயம். மாயேயமாகிய அத்துவ பந்தம் ஒளியும்படி சோதித்து. எதன் மூலம் இந்த சோதனை செய்கின்றார்? தீக்கையின் மூலம் செய்கின்றார். தீக்கை என்ன? எம்பெருமானுடைய கிரியாசக்தியினுடைய விருத்தி. கிரியாசக்தியினாலதான் அவர் தீக்கை செய்கின்றார். சிவசக்தி மூன்று வகைப்படுகிறது, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அது கிரியாசக்தியினாலதான் தீட்சை செய்கின்றார். ஆகவே கிரியாசக்தி விருத்தியாகிய தீக்கையால் மாயேயமாகிய அத்துவபந்தம் ஒளியும்படி சோதித்து. இதுதான் வந்து எதுக்கு பொருள், அத்துவா துடக்கரவே சோதித்து என்பதுக்கு பொருள். அப்புறம் அங்கு நுகராத வகை முன்சை கண்மத்துகள் அறுத்து அப்படின்னா, ஆண்டு நுகராவண்ணம் எஞ்சி நின்ற சஞ்சித கண்மத்துகளை சுத்தி செய்து. ஆக இப்ப அத்துவா சுத்தினா என்னன்னா, அத்துவாக்கள் எல்லாவற்றையும் சிவபெருமான் திருநோக்கம் செய்து அவற்றிலே இன்னும் அந்த ஆன்மாவுக்கு அனுபவத்துக்கு வராமல் எஞ்சி நிற்கின்றனவே அந்த சஞ்சீத கன்மங்கள், அவற்றையெல்லாம் வருத்த வித்து போல மேல் பிறவியை தராத வண்ணம் ஒடுக்கி விடுதல். அதுதான் அத்துவ சுத்திங்கிறது இங்க அழகாக விளக்கப்படுகின்றது. அதனாலே அந்த அத்வாக்களில் கிடந்த கன்மங்களுக்கு, கன்மங்கள்ல எத்தனையோ கன்மங்களுக்கு இந்த ஆன்மா பலனை அனுபவிச்சாச்சு. இன்னும் பலன் அனுபவிக்கும் பொருட்டு காத்து கிடக்கின்றன அந்த கன்மங்கள். அவற்றை வந்து என்ன செய்கின்றார், கிரியாசக்தி விருத்தியாகிய தீக்கையினாலே ஒடுக்கி விடுகின்றார். அப்புறம் இது சஞ்சீத கன்மத்தை தீக்கையினால ஒடுக்கிட்டார். பிராரத்த கன்மம், அதாவது எடுத்த உடல் இருக்கும் வரை வலுவாமல் வரக்கூடியது பிராரத்த கன்மம், ஊழ் விதி அப்படின்னு சொல்றோம். அதனுடைய நிலைமை என்ன? அதுதான் உடல் ஏன்ற கன்மம் அப்படின்னாரு. வந்துள்ள உடல் ஏற்றுக்கொண்டுள்ள கன்மம், உடல் ஏன்ற கன்மம் அனுபவத்தினால் அறுத்து. உடல் முகந்து கொண்ட பிராரத்த கன்மத்தை அனுபவத்தினால் ஒழித்து. இந்த ஞான தீக்கை பேருடையவருக்கு கூட அவர்கள் உத்தமத்தில் உத்தமராக இருந்தாலும் சரி, பிராரத்தவினை உடலுக்கு வந்து சேரத்தான் செய்து, ஆனா உடல் அளவிலே போய்விடுகிறது. ஏன்னா மாணாக்கனுடைய ஆன்மா சிவத்திலே அழிந்து விடும். அதனால அவன் அந்த பிராரத்தம் பாதிக்காது, ஆனா உடல் அளவுல வந்துட்டு தான் போகுது. உடல் முகந்து கொண்ட பிராரத்த கன்மத்தை அனுபவத்தினால் ஒழித்து. மூலமலம் இங்கு இனிச்சை கண்மம். மூலமலம் சொன்னது அனாதியாகிய ஆணவ மலம். இனிச்சை கண்மம்னா இவ்விடத்து வாதனை பற்றி நிகழும் ஆகாமிய மலம். அதாவது இந்த பிராரத்தம் அனுபவத்துக்கு வரும்போது பழைய பயிற்சியினால அதுல கொஞ்சம் கருத்து செல்லலாம். விருப்போ வெறுப்போ அப்படி தோன்ற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு வருத்தம், பழைய பயிற்சியினால ஒரு வருத்தம் தோன்றலாம், இந்த பலனை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் தோன்றலாம். தோன்றிய மாத்திரத்திலேயே அது நமக்கு ஒவ்வாதது அப்படிங்கிற ஞானத்தை அங்க சுவாமி உணர்த்திடுறார். ஆமா, அதனால அனாதியாகிய ஆணவ மலத்தையும் இவ்விடத்து வாதனை பற்றி நிகழும் ஆகாமிய மலத்தையும் எதனால் ஒழுக்குகின்றார், ஞானத்தால் இடிப்பன், ஒளிமுன் இருள் போல ஞான சக்தியால் ஒழிப்பன் என்க. ஆக கிரியாசக்தியினுடைய விருத்தியாக விளங்கக்கூடிய தீக்கையினாலே சஞ்சித கன்மத்தை ஒடுக்குகின்றார், பிராரத்த கன்மத்தை உடல் ஊடாக கழிந்து போகும்படி செய்கின்றார். வாதனை பற்றி பயிற்சி, பழைய பயிற்சியின் காரணமாக தோன்றக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பாகிய ஆகாமியத்தை ஞான சக்தியினாலே, அந்த ஞான சக்தி ஒளி என்றால் இந்த ஆகாமிய மேல்வினை இருள் மாதிரி அதன் முன்னால் ஒடுங்கி விடுகின்றது என்று கூறினார். ஆக பொழிப்புரையில வந்து சுவாமிகள் வந்து அதன் கருத்து விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கப்புறம் விசேட உரையிலும் சொல்கின்றார்கள். அதை பார்த்தாலே போதும், அதுதான் பொழிப்புரையில அப்படியே சொன்னது சொல்லப்பட்டது. ஆகையினாலே இந்த ஆசிரியர் சொல்ல வருவது என்ன, சொல்ல கருதுவது என்ன, ஆனால் சொல்ல கருதியபடியே சொன்னால் அது மிக விரியும். அதனால சுருக்கமாக இப்படி சொல்லிவிட்டார் விரிவஞ்சின்னு சொல்றார். என்னன்னா ஒரு வினா எழுந்தது, அந்த வினாவுக்கு விடை கொடுப்பதுதான் ஆசிரியர் திருவுள்ளம். அத்துவ சோதனையே ஏன் முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா, இங்க இதுவரைக்கும் இந்த அதிகரணத்துல சொன்னது சிவதிக்கையை குறித்து. அப்ப சிவதிக்கை என்பது சுவாமியினுடைய கிரியாசக்தியினுடைய விருத்தி, கிரியாசக்தி தான் சிவதிக்கையாக அங்க வந்து மாணாக்கனுக்கு வந்து சேருகிறது. அப்போ அந்த சிவதிக்கையில வந்து முக்கியமா இது செய்யப்படுகிறது, சிவதிக்கை மூலமாக நிகழ்வது இந்த சஞ்சீத கன்மங்கள் ஒடுக்கப்படுதல் தான், இதுதான் அத்துவ சுத்தி. ஆக இங்க சிவதிக்கை வந்து ஞானவதி, கிரியாவதி, நிர்வீசம், சவீசம்னு சிவதிக்கையை பற்றி சொல்லக்கூடிய அதிகரணம். அதனால அந்த சிவதிக்கையினாலே ஒடுக்கப்படுகின்ற அந்த அத்வாக்களில் கிடக்கின்ற அந்த கண்ம ஒடுக்கத்தை அத்துவ சுத்தின்னு முதன்மையா சொன்னார். அதனாலதான் அத்துவ சுத்தி இந்த தீக்கையில முதன்மையா சொல்லப்படுது. ஆகாமிய மலத்தை ஒடுக்கிறதும் ஆணவ மலத்தை ஒடுக்கிறதும் ஞான சக்தியினால. ஆனா தீக்கை வந்து ஞான சக்தியினுடைய விளைவு அல்ல, கிரியாசக்தியின் விளைவு. அதனால தீக்கையை பற்றி சொல்றதுனால தீக்கை செய்யும் போது அந்த அத்துவ சுத்தி அங்கு முதன்மையாக சொல்லப்படுகின்றது. ஞான சக்தியினால வந்து ஆகாமியமும் வந்து ஆணவமும் ஒடுக்கப்படுகிறது சொன்னார் அப்படின்னு சொல்லி இதைத்தான் விசேட உரையில சுவாமிகள் சொல்கின்றார்கள். அதை நம்ம படிச்சாலே நமக்கு விளங்கிடும். அனாதி மறைப்பாகிய ஆணவ மலமும் வாதனை பற்றி நிகழும் ஆகாமிய வினையும் ஒளிமுன் இருள் போல இறைவனது ஞான சக்தியால் ஒளியற்பாளன. அவ் ஆணவ மலத்தை முதிர்வித்த பொருட்டு ஈட்டிய முறையான் அன்றி பக்குவ முறையான் நுகர்விக்கப்பட்டு எஞ்சி கிடந்த கந்தமலமும் அதற்கு பற்று கொடுத்து நிற்கும் முன்னிலையாகிய மாயேய மலமும் கிரியாசக்தியால் ஒளியற்பாளன. இதுதான் கிரியாசக்தியாகி தீக்கையினால செய்கிற அத்துவ சோதனை. அப்புறம் உடம்பு உகந்து கொண்ட பிராரத்த கண்மம் அனுபவத்தால் ஒளியற்பாளது, அதாவது உடல் ஊடாக ஒளியற்பாளது. இஞ்ஞனமாகலால் இப்படி இருக்கு, ஆமா இந்த மாதிரி இருக்கு முறைமை. அதனால இங்க தீக்கையை பற்றி சொன்னதுனால இல்லையா அத்துவ சோதனையை முதன்மையா சொன்னார் அப்படின்னு முடிக்கிறாங்க. இஞ்ஞனமாகலால் கிரியாசக்தி விருத்தியாகிய தீக்கையால், என்ன இந்த அதிகரணம் தீக்கை பற்றி அதிகரணம் இல்லையா, அதனால கிரியாசக்தி விருத்தியாகிய தீக்கையால் எஞ்சி நின்ற கண்மங்களை சுத்தி செய்தற் பொருட்டு அவற்றிற்கு பற்றுக்கோடாகிய அத்துவ சுத்தியே ஈண்டு கூறப்பட்டது என வகுத்துவதற்பாளனவற்றை, இப்படி வகுத்து சொல்லக்கூடியவற்றை இப்படி வகுத்து சொன்னா விரியும் அப்படின்னு விரிவு அஞ்சு ஒரு முடிவாக வைத்து ஓதினார், ஒரே முடிவாக வைத்து ஓதினார். இனி இந்த பாடலை வருகின்ற விசேட உரைகள் அருமையான பல உண்மைகள் விளக்கப்பட இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் வருகின்ற சிந்தனையை செய்து இதனோடு இந்த அதிகரணம் நிறைவு பெறுகின்றது. அந்த சிந்தனையை செய்து இந்த அதிகரணத்தையும் முடித்து இரண்டாம் அதிகரணத்தையும் தொடங்கி அதிலே பல பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இதுவாரும் இந்த சைவ சித்தாந்த சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கவனங்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திரு சிதம்பரம்.